உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. வணக்கம் நண்பர்களே. தென்னிந்தியர்களோட பாரம்பரிய சாப்பாடு வகையில் பிரதானமாக இடம் வகிக்கக்கூடியது என்னன்னு கேட்டால் இட்லி தோசை தான் இல்லைங்களா? வெளிநாட்டினர் வந்து தென் மாவட்டங்களுக்கு வந்தால் அவங்க விரும்பி கேட்கக்கூடிய உணவு வகைகளில் என்னன்னு பார்த்தா இட்லி தான் ஃபஸ்ட்டு. இட்லியோட சட்னி சாம்பார் கூட நாலு வகை சட்னி இருந்ததுன்னு வைங்களேன், ஒரு ரெண்டு இட்லி உள்ள தன்னாலே போயிடும். இட்லியிலே நிறைய வகை இருக்குது. காஞ்சிபுரம் இட்லி, மல்லிகைப்பூ இட்லி, குஷ்பு இட்லி, இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. என்ன இட்லியை பற்றியே சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆச்சி இட்லி அப்படிங்கிற பேரில் வந்து அதை பண்ணிகிட்ருக்கிற நண்பர் மணி ஆறுமுகம் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. 7 நிமிஷத்தில் 496 இட்லிஸ் அவங்க வந்து ஸ்டீம் பண்ணி கொடுக்குறாங்க. சரி, இது விஷயமா அவங்க கிட்ட கேட்போம். ஏன்னா இட்லி தானே 4 பங்கு அரிசி மாவும் 1 பங்கு உளுந்த மாவு போட்டு அரைச்சி புளிக்க வச்சா இட்லி ரெடி அப்படிங்கிறீங்களா? சரி, என்ன ஸ்பெஷாலிட்டின்னு அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
வணக்கம் மேடம்.
சொல்லுங்க சார், இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் ரொம்ப அதிகமாக மூவ் ஆயிட்ருக்குது இல்லைங்களா? நீங்கள் வந்து பாரம்பரியமான நம்ம இட்லி பதார்த்தத்தை வந்து ஆரம்பித்தது எப்படி எப்படி இந்த இதுக்கு வந்தீங்க? ஹோட்டல் பிஸ்னஸ் தான் உங்களுடைய பிரதானமான தொழிலா, அதை பற்றியெல்லாம் சொல்லுங்களேன்.
ஹோட்டல் பிஸ்னஸ்க்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தம் கிடையாது மேடம். ஃபஸ்ட்டு நான் வந்து மெடிக்கல் ஷாப் தான் ஆரம்பிச்சிருந்தேன். பட் அது ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த லாஸாக நாங்கள் மறுபடியும் வந்து நான் அந்த ஸ்கூல்ஸ் காலேஜ் லேபரேட்டரி கெமிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அது நல்லா இப்போ போயிட்டுருக்கு. அதிலிருந்து நான் வந்து நைஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிற பேரில் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஏதாச்சும் ஒரு கடையில் நான் நின்றுருக்கிற பொழுது ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு மளிகை கடையில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்தவங்க எல்லாம் மாவு பேக்கெட் தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ மாவு பாக்கெட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இவ்வளோ காலையானா மக்கள் யாரும் சமைக்கிறதே இல்லை போல இருக்குது. எல்லாமே வந்து மாவு பாக்கெட் வாங்கி வீட்டு எளிமையாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. சரி, இதை பற்றி ஒரு சர்வே எடுக்கலாம் சொல்லி போட்டு என்னோடய ஸ்டாஃபு சூர்யான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மாதம் வந்து கோயம்புத்தூரில் என்னென்ன கடை இருக்குது, எவ்வளோ மாவு போயிட்டுருக்கு, எந்த டைம் வாங்குறாங்க, அவங்களோட என்னென்ன பிராண்ட்லெல்லாம் போயிட்டுருக்குன்னு ஒரு சர்வே எடுத்தோம். கிட்டத்தட்ட அதை ஒரு 3 மாதம் எடுத்து பார்த்து சர்வே கம்ப்ளீட்டாக எடுத்து சர்ச் பண்ணி பார்க்குறபோது 2 நாளைக்கு குறைஞ்சது ஒரு ஃபேமிலியில் வந்து 2 பேக்கெட் கண்டிப்பாக வாங்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு இது மட்டும் ஒரு 15 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் மாவு மட்டும் சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து இது என்றைக்குமே வந்து அழிவில்லாமல் என்றைக்குமே போயிட்டுருக்கும். என்றைக்கு ரெக்குயர்மெண்ட் இருந்துகிட்டே இருக்குது. இது வந்து இன்றைக்கி சரி இந்த மாதம் வாங்கிட்டோம், இனி அடுத்த மாதம் வாங்கிக்கலாம் அப்படி சீசன் சேல்ஸ் இது கிடையாது, என்றைக்குமே தேவைப்பட்டே இருக்குது. சரி ரைட், ஓகே, இவ்வளோ என்ன வாங்குறான்னு சொல்லிட்டு நானும் ஆரம்பத்தில் அதை வாங்கி சாப்பிட்டுட்டேன். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லாப நோக்கத்துக்கு வேண்டி அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா எல்லாமே கலப்படமாக கொண்டு வந்துடுறாங்க. 2 நாளைக்கு நல்லாயிருக்கும், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி உள்ளே மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் சில பேத்துக்கு வயிற்றுலி வந்துடுது. இருந்தாலும் மக்களுக்கு வந்து என்னென்னா சோம்பேறித்தனம் கட்டி அதை விட்டு வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு முடியறதில்லை. சரி ஏதோ ஒன்று பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிறக்க வேண்டி அதையும் சகிச்சுட்டு அதை வாங்கி சாப்பிட்ருக்க நிலைமையில தான் எல்லாம் இருக்காங்க. ஸோ இதை கம்ப்ளீட்டாக மாற்றணும் அப்படின்னு ஒரு நினச்சிக்க வேண்டி 100% பியூர் குவாலிட்டியாக நம்ம கொடுக்கலாம், இதையே நம்ம நல்லதான் பண்ணி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும், அவங்க கொடுக்குற காசுக்கு கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு வேண்டி ஆச்சி இட்லி ஃபேக்ட்ரி அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிணோம். ஸோ இது எந்த ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கும் ஒரு சர்வே எடுத்தோம். எடுத்து போகும்போது இண்டஸ்ட்ரியல்ஸ் ஏரியா இருக்குது, சிக்கோ லைனில் வந்து நிறைய தேவைப்படலாம். சர்வே எடுக்கும்போது அவங்களே சொன்னாங்க அது மாதிரி எங்களுக்கு மதியான சாப்பாடு எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. சரி அந்த சைடு பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து அங்கே எங்களுக்கு ஆரம்பத்தில் பார்க்கும்பொழுது அங்கே வீடு யாருமே வாடகை தரமாட்டேன்ட்டாங்க. இட்லி சுடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே ஐயோ அதெல்லாம் வேண்டாம் ஹோட்டல்லாம் அரைச்சிருவாங்க அப்படி இப்படின்னு எதுவுமே எங்களுக்கு தெரில. அப்புறம் 1 மாதத்துக்கு அப்புறம் ஒருத்தர் கிடச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். தரமாக பக்காவான நல்லா ஹை குவாலிட்டியாக ரைஸ் பிராண்ட் இதெல்லாம் போட்டு SSI-ல ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு FSSI-ல ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு UV பியூரிஃபைடு வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதுக்கு என்ன ப்ராப்பராக செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துகிட்டோம். பட் அந்த ரேஷியோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நாங்கள் 1.5 மாதம் டைம் எடுத்துருப்போம். ஒவ்வொருத்தரும் வந்து ஒன்று ஒன்று சொல்கிறாங்க, அதாவது வந்து இது கூட வந்து அவில் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, பழைய அரிசி நீங்கள் போடலாம், கொட்டுமது போக்கலாம், நல்லெண்ணெய் போடலாம், என்னென்னமோ சொன்னாங்க. ஸோ வந்து என்னெல்லாம் சொல்கிறாங்களோ என்னென்ன பிராண்டெல்லாம் அரிசி இருக்குதோ அத்தனையும் வாங்கி யூஸ் பண்ணலாங்க. கிட்டத்தட்ட அதுக்கே ஒரு 3 மாதத்துக்கு மேலே என் ஒய்ஃபு ராஜலட்சுமி அவங்க PhD பண்ணியிருக்காங்க. ஸோ நீ அதில் பண்ணுறது பிரச்சனை இல்லை, இதில் பிஹெச்டி பண்ணுன்னு சொல்லி போட்டு ஃபஸ்ட்டு வந்து மாவு என்னென்ன இருக்கோ அத்தனை ரேஷியோ போட்டு 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 எடுத்து பார்த்து 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து ஒரு கரெக்டான ரேஷியோ நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த ரேஷியோ பார்த்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய வேண்டியதுன்னா கரெக்டாக வந்து 12 hours ஃபர்மெண்டேஷனுக்கு வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இயற்கையாகவே வச்சா தான் கரெக்டாக செட் ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டு அதுபடியே நாங்கள் பண்ணி ஒரு தரமான மாவு தரமான அரிசி உளுந்து எல்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ எங்கள் கிட்ட ஒரு தடவை ஒரு கஸ்டமர் ஆகிட்டார் அப்படின்னா இட்லினா இப்படி தான் இருக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும், நெக்ஸ்ட் டைம் வந்து அதே இட்லி தான் அவங்க கேட்பாங்க. அந்தளவுக்கு நாங்கள் வந்து குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மேடம்.
நான் அடுத்த கேள்வியை கேட்குறதுனாலே நீங்களே எல்லாம் வரிசையாக சொல்லிட்டீங்க. சரிங்க சார், இப்போ சொன்னீங்க இல்லையா நிறைய ஆய்வுகள் நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீங்க, எத்தனை மணி நேரம் ஊறணும், எந்த அரிசி அப்புறம் என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு, அந்த ரகசியம் தெரிஞ்சுக்கலாமா? எந்த அரிசி வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா, இப்போ ஆமணக்கு விதை சொல்கிறாங்க, நல்லெண்ணெய் வெண்டைக்காய் போடலான்னு சொல்கிறாங்க, அப்புறம் 4:1 சொல்கிறாங்க, அதெல்லாம் சொல்லுங்களேன்.
இப்போ அரிசியில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நல்லா பாயில் நல்லா மேலே வந்து ஒயிட் கலர் இருக்கும், கம்ப்ளீட்டாக ஒயிட்டாக இருக்கும். ஆனால் அதுலேயும் சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா புரோக்கன் அரிசி வாங்கிடுவாங்க, இல்லாட்டி எஸ்எஸ் சாதாரண அரிசி உள்ளே மிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து அந்த அரிசியோட கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உளுந்தே மிக்ஸ் பண்ணணும். ஸோ 4:1 நீங்கள் போட்டீங்க அப்படின்னா சில சமயத்துக்கு மேக்ஸிமம் ஒர்க் அவுட் ஆகுது, ஏன்னா வந்து அதில் இருக்கிற அரிசி எல்லாமே ஒரு முழுநிலையான நிலையில் வந்திருக்காது. அரிசி அப்படியே முழுநிலையான அரிசி வந்திருந்தா கூட அது கூட இவங்க பழைய அரிசி மிக்ஸ் பண்ணிடுவாங்க, இல்லாட்டி உடஞ்ச அரிசி மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி அதே அரிசி முழுமை ஆகாது இருக்கும். ஸோ அந்த ரேஷியோ உங்களுக்கு கண்ணில் பார்த்தா தான் தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உளுந்து இன்க்ரீஸ் பண்ணணும். 4:1 அந்த கணக்குகள்லாம் நாங்களும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், அது சில சமயம் ஒர்க் அவுட் ஆகும், ஆனால் மேக்ஸிமம் வந்து அது சரியாக வர்றதில்லை. ஸோ அதனால் வந்து கரெக்டாக எப்படிங்கிறது அரிசி நீங்கள் பார்த்தோன்னா நான் சொல்லிடுறேன், இந்த அரிசி வந்து இவ்வளோன்னா உளுந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இந்த அளவு தான் எக்ஸாக்டாக நம்ம வந்து முடிவே பண்ண முடியாது. அந்த டைமில் நீங்கள் வந்து அரிசி பார்த்தபோது ஓகே இந்த அரிசி வந்து இவ்வளோன்னா கரெக்ட் 100% இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா நம்ம இவ்வளோன்னு மிக்ஸ் பண்ணணுங்கிறது பார்த்து தான் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு தான் எங்களுக்கு 3 மாதம் தேவைப்பட்டுச்சு. நாங்கள் வந்து அரிசியை வந்து கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஊற வைப்போம், உளுந்து வந்து தனியாக அதே மாதிரி 4 மணி நேரம் ஊற வச்சிரும். 3 தான் போடுறோம், வேறு எதுவுமே கிடையாது, ரகசியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து நேச்சுரலாக வந்து 10 hours நீங்கள் ஃபர்மெண்டேஷனுக்கு டைம் கொடுக்கணும், அதுதான் இது இருக்காத வேறு வரணும் கிடையாது. ஊற வைக்கிறது நீங்கள் வந்து 5 மணி நேரம் ஊற வைக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும்.
சுமாராக ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ அரிசி மாவு நீங்கள் ஆட்டுறீங்க அதை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அரிசி அந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இட்லி நல்லாயிருக்கும், கடைசியில் மாவு மீதம் வரும்போது இட்லி வந்து கொஞ்சம் ஹார்டாயிரும், அந்த மாதிரி ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த மாவை?
எங்களுக்கு அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பை நாங்கள் கொடுக்கறது இல்லை, ஏன்னா வந்து இதை நாங்கள் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணங்காட்டி எங்களுக்கு வந்து அரிசி உளுந்து மாவு கரைக்கிறக்கே தனியாக நாங்கள் மிஷின் வச்சுருக்கோம். ஸோ அந்த மிஷினில் போட்டு நாங்கள் வந்து பண்ணிடுவோம். மேக்ஸிமம் எல்லோரும் வந்து கையில் 2 தடவை கலக்கிட்டு அப்படி பேச விட்டுருவாங்க. ஸோ வந்து அரிசி வந்து வெயிட்டு ஜாஸ்தியாகிறங்காட்டி அது கீழே போய் சேர்ந்துடும், உளுந்து லைட்டாக இருங்காட்டி அது மேலேயே இருக்கும். ஸோ நீங்கள் கலக்கிற போது வந்து நல்லா கையில் விட்டு இல்லை கையை எங்களோட மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ வீட்டில் செய்கிற அப்படின்னு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கல் மாதிரி வரக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ எங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வரக்கு வாய்ப்பு நாங்கள் கொடுக்கல ஆரம்பத்துலேயே, நாங்கள் அப்போவே மிஷின் யூஸ் பண்ணிட்டோம். இந்த பிரச்சனை நாங்கள் வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சங்காட்டி அது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் மிஷின் யூஸ் பண்ணிடுவோம். ஸோ வந்து கம்ப்ளீட்டாக உள்ள எல்லாம் மிக்ஸ் பண்ண பின்னாடி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு கல் மாதிரி வர வாய்ப்பு இல்லை. வீட்டில் யூஸ் பண்ணும்போது கல் மாதிரி வருதுன்னா நீங்கள் கலக்கிறதுல தான் பிரச்சனை. ஸோ நீங்கள் கலக்கும் போது என்ன செய்யணுன்னா ஃபுல்லாக கரெக்டாக மிக்சிங் ஆகிற அளவுக்கு கலந்துடணும், அப்போ எங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. இப்போ எங்கள்கிட்ட டீலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேரும் கேட்டிருக்காங்க. ஸோ கேட்டிருந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் டீலர்ஷிப் கொடுத்துருவோம், அவங்க வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு சப்ளை பண்ணிருக்காங்க. நாங்கள் வந்து டெய்லி இவ்வளோ அப்படின்னுலாம் சொல்ல முடியாது, திடீர்னு வந்து ஒரு கல்யாண ஆர்டர் வரும், அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1000 இட்லி கேட்பாங்க. 1000 இட்லி கேட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோலேருந்து 150 கிலோ வரைக்கும் நாங்கள் அரைக்க வேண்டியது வரும். ஒரு நாளைக்கு ஒரு 1.5 மூட்டை 2 மூட்டை அரிசி அரைச்சிருவோம். ஸோ அரிசி அரைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, அதுக்கு தனியாக மிஷினே இருக்குது. ஸோ அந்த ஊற வைக்கிறதுக்கு மட்டும் டைம் ஆகும், அதுக்கு ஒரு மேலே அரிசி போட்டால் கீழே அப்படியே உளுந்து அப்படியே மாவு அப்படியே கீழே வந்துடும். ஸோ எங்களுக்கு 1 கிலோ அரைக்கிறதுக்கு 1 நிமிஷம் போதும், கம்ப்ளீட்டாக அரைச்சி எடுத்துருவோம்.
சரிங்க சார், உங்கள் இந்த இட்லி தொழிலில் உங்களுக்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், மனைவி வந்து டாக்டரேட்டுன்னு சொன்னீங்க, அவங்கள பற்றி சொல்லுங்களேன்.
என்னோடய மனைவி பெரிய டாக்டர் பா ராஜலட்சுமி, அவங்க வந்து இந்தியன் பப்ளிக் ஸ்கூலில் கோஆர்டினேட்டராக இருக்காங்க. எனக்கு ஒரு சன் எம் விஷால் கோயம்புத்தூர் பப்ளிக் ஸ்கூலில் செகண்ட் ஸ்டாண்டர் படிக்கிறாரு. இது இல்லாமல் என்ன ரெண்டு ரொம்ப முக்கியமான பேர் வந்து ஒருத்தர் வந்து விஜயகுமார் பத்திரிகையில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, அதே போல் என்னோடய சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜர், அவர் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாரு. அவர் வந்து எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்காரு, இருந்தாலும் இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் எனக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணுமோ பண்ணுறாங்க. அவங்களுக்கும் அதே போல் இந்த ஹரேகிருஷ்ணா நண்பர்களுக்கும் இந்த சமயத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்.
உங்களுடைய கஸ்டமர்ஸ்லாம் யாருன்னு சொல்லுங்கள். எப்படி நீங்கள் உங்கள் இட்லியை வந்து மார்க்கெட்டிங் பண்ணீங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க தொழிற்பேட்டை நான் இது பக்கத்தில் இருக்கிறதுனால அது ஈஸியாக இருந்தது அப்படின்ட்டு, இருந்தாலும் முதல்ல நீங்கள் போய் சொல்லியிருந்துருக்கணும் இல்லையா அந்த மாதிரி நாங்கள் இட்லி வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்ட்டு, அந்த அனுபவங்களை சொல்லுங்கள்.
ஃபஸ்ட்டு எங்கள் ஏரியாவில் இருக்கிற டாக்டர்ஸுக்கு தான் நாங்கள் கொண்டு போய் கொடுத்தோம். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் டாக்டர்ஸ் கொடுத்து, சார் இது மாதிரி நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், நாங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கோம் பார்த்துங்க, இதை டெஸ்ட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு இதில் என்ன பிரச்சனை இருக்குது என்ன இதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு டாக்டர்ஸ் விட்டு கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து இதே ஃபீல்டில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண புரோக்கர்ஸ் எல்லாம் கல்யாணம் கிட்டத்தட்ட 20 வருஷம் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுகளாக இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கூட நாங்கள் சாம்பிள்ஸ் கொடுத்துட்டு, சார் இதில் எதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், இதில் டேஸ்ட் எதாவது மாற்றணுமா இல்லை என்ன குறை இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருட்டாக கொடுத்துட்டு ரிப்போர்ட் ஃபீட்பேக் வாங்கிட்டே இருப்போம். அதே மாதிரி வந்து இல்லத்தரசிகள்கிட்டனும் அதே மாதிரி கொடுத்துட்டு நீங்களே சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் இதில் எதாவது பிரச்சனை என்ன சொல்லுவாங்க, அவங்களெல்லாம் ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதை அப்படியே கொஞ்சமாக டியூன் பண்ணி கரெக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நாங்கள் டார்கெட் பண்ணது டாக்டர்ஸ், யாரை வந்து ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்கள தான் நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணோம். அதுக்கு வந்து பேங்கர்ஸு இவங்களை மட்டும் கூப்பிட்டு என்ன அவன வந்து அதிகமாக ஹார்டோடுக்கு அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கரெக்டாக டைஜஸ்ட் ஆகிடுச்சு, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா மற்ற ஹார்டோர்ஸுக்கெல்லாம் அது ஒரு பிரச்சனையாக இருக்காது அப்படிங்கிற பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணதை டாக்டர்ஸ் என்ஜினியர்ஸ் பேங்கர்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் கூப்பிட்டு அவங்களுக்கு தனியாக நாங்கள் ஃபேமிலி சாம்பிள்ஸ் பேக்கை பக்காவாக பண்ணி கொண்டு கொடுத்துருவோம். அவங்கள்ட்ட ஃபீட்பேக் வாங்கிட்டு அவங்க சொல்கிற டியூன்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அதே போல் அதை மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் வீட்டில் இருப்பாங்க, அவங்க டேஸ்ட்டு தான் தெரியும். அவங்களையும் கூப்பிட்டு என்ன இதுன்னு கேட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக டியூன் பண்ணி கரெக்டாக எடுத்து ஒரு சர்வே எடுத்துகிட்டு எல்லாத்துக்கும் சூட் ஆகிறது எந்த ஃபார்மெட்னு கண்டுபிடிச்சு அந்த ஃபார்மெட்டை இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுறோம்.
இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன வச்சுருக்கிறீங்க? சட்னி, சாம்பார், எக்ஸ்ட்ரா வகை சட்னி இருக்குதா, அதெல்லாம் சொல்லுங்களேன்.
நான் வந்து நரே கிருஷ்ணாவோட டிவோட்டியாக நான் இருக்கேன். ஸோ வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வெள்ளை பூண்டு சேர்க்காமல் நாங்கள் சட்னி பண்ணுவோம், அதே வந்து சப்ளை பண்ணுவோம். ஸோ சில பேர் ஸ்பெஷலாக அது வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா எங்கள்கிட்ட தெரிஞ்ச எக்ஸ்பர்ட்டை வச்சு அவங்கள்ட்ட சட்னி சாம்பார் தனியாக வாங்கி பண்ணுவோம். சில சமயம் எங்களோடதே நல்லா இருக்குன்னு நிறைய பேர் கேட்பாங்க சட்னி, அதை கொடுத்துருவோம். சட்னி நிறையானே இருக்குது. ஸோ நாங்கள் ஒரு 5 சட்னி லைனில் வச்சுருப்போம். ஸோ கஸ்டமர்ஸை கால் பண்ணி எங்களுக்கு கேட்குற பொழுது உங்களுக்கு என்ன சட்னி வேணுமோ அந்த சட்னி வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி அப்போ இமீடியட்டாக நாங்கள் கொடுத்துருவோம். சட்னியை கணக்கு போட்டு நாங்கள் வந்து இன்டர்நெட்டில் எடுத்து பார்த்துருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 150-160 இட்லிக்கு சட்னி வெரைட்டிஸ் இருக்குது. அத்தனை ஒன்றா செக் பண்ணிட்டு நம்ம இதுக்கு எது செட் ஆகுங்கிறத நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அது எது செட் ஆகுதோ ஒரு பார்த்துட்டு ஒரு ஃபியூச்சரில் ஒரு 20 வகையான சட்னியை ரெடி பண்ணி வச்சுட்டு கஸ்டமர்ஸ் எதை சாய்ஸ் பண்ணாங்களோ அதை கொடுக்குற மாதிரி பிளான் வச்சு.
ஒரு நாளைக்கு சுமாராக எத்தனை கிலோ மாவு நீங்கள் ஆட்டுறீங்க? அது ஒன்று. இப்போ வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா மாவு சீக்கிரம் புளிச்சு போயிடும், அந்த 10 hours அப்படிங்கிறது வெயில் காலத்தில் சீக்கிரம் புளிச்சிடும், குளிர் காலத்தில் ரொம்ப லேட் ஆகும். அப்போ என்ன பண்ணுறீங்க?
நீங்கள் எந்த டைமாக இருந்தாலும் உங்களுக்கு 10 மணி நேரம் தான் டைமு, 10 மணி நேரத்தில் கரெக்டாக வந்துடும். இன்னொரு பார்த்து புளிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் எதையுமே ஸ்டோரேஜே வச்சுக்கிறதில்ல. இப்போ என்ன ஆர்டர் வந்திருக்கோ அதை மட்டும்தான் ரெடி பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா வந்து 1 கிலோ கூட இருக்காது. நாளைக்கு ஈவினிங் இல்லை இன்னைக்கு ஈவினிங் எங்களுக்கு வந்து ஒரு 2000 இட்லி தேவைன்னா அதுக்கு தேவையான அளவு வந்து 10 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் கரெக்டாக ஆட்டி எடுத்து வச்சுருப்போம், அதை கரெக்டாக அந்த டைமில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து யாராக கேட்டால் கூட நாங்கள் இல்லைன்னு சொல்லிடுவோம், ஸ்டோரேஜுங்கிற வேலையை எங்ககிட்ட இருக்காது. ஸோ அப்போ வந்து எங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அது கெட்டு போது புளிக்குதுங்கிறதுக்கு வாய்ப்பு எங்களுக்கு வரவே வராது, அதுக்கு நாங்கள் சான்ஸே தரதில்ல. அதனால வந்து பகலை வந்து சம்மராக சேர்ந்து விண்டராக இருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி நாங்கள் கவலைப்படுறது, கரெக்டாக 10 மணி நேரம் போது கண்டிப்பாக அது பர்மனெண்ட் ஆயிரும். 10 to 2 பண்ணும்போது கண்டிப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு இருந்தால் நம்ம ஓட்ட மாவு இருக்குது அது கெட்டு போகாமல் பற்றி திங்க் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பை நாங்கள் கொடுக்குறதில்ல. இதை நாங்கள் வந்து முன்னாடியே வந்து நாங்கள் சர்வே ரிப்போர்ட்லேயே எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிற போது லிஸ்ட்லேயே வரும்போது இதெல்லாம் அதில் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணுங்காட்டி இந்த பிரச்சனைக்கு நாங்கள் போகிறது இல்லை மேடம், அது சரி பண்ணிடுவோம்.
இப்போ டோர் டெலிவரி மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கிறீங்க இல்லைங்களா? அப்போ வந்து அந்த சூடு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக இட்லி சூடாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா? என்ன மாதிரி பேக்கிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க?
இதுக்கு நாங்கள் வந்து ஆச்சி பேக்கிங் அஞ்சலோட புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதையும் நாங்கள் வந்து சர்வே எடுக்கும்போது கண்டுபிடிச்சோம், வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து சூடாக கொடுக்கணும். என்ன தான் இட்லி டேஸ்ட்டாக நான் பண்ணாலும் கஸ்டமர்கிட்ட போய் சேரபோது ஆறி போச்சு அப்படின்னா நான் பண்ண உழை பத்தனை வேஸ்ட் ஆகிடும். ஸோ இதை வந்து கருத்தில் வச்சுட்டு நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி நாங்கள் வந்து தெர்மோகோல் பேக்கிங்னு புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ இது வந்து தெர்மோகோல் நாங்களே வந்து ஹைதராபாத்துக்கு நாங்கள் என்ன வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 இட்லி பிடிக்கிறதுக்கு என்ன ரேஷியோக்கு என்ன மெஷர்மெண்ட்டில் எங்களுக்கு வேணுங்கிறத ஆர்டர் பண்ணி அந்த தெர்மோகோல் வர வச்சு அதுக்குள்ளே வந்து அலுமினியம் ஃபாயில் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து சுடுதண்ணி உள்ளே ஊற்றி அப்படியே ஹீட் பண்ணி சீல் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாட் பேக்கும் கூட நீங்கள் வாங்க வேண்டியதில்லை, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்தில் நிச்சயமே அது வந்து ஹீட் போயிடும். ஆனால் நாங்கள் கண்டுபிடிச்ச இந்த தெர்மோகோல் பேக்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 to 9 மணி வரைக்கும் ஹீட் அப்படியே இருக்கும். அதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 41-46 degrees Celsius வரைக்கும் இருக்கும். நீங்கள் சாப்பிட்றதுக்கு 37-39 degrees Celsius இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இது அதிகமாகவே இருக்கும், கிட்டத்தட்ட இது 9 மணி நேரத்துக்கு இருக்கும். ஸோ பல்க் பேக்கிங்க்கு நாங்கள் அது மாதிரி பண்ணுறோம். ஸோ இப்போ கல்யாணம் எங்களுக்கு சூடாகவே வேணும் அப்படின்னா கஸ்டமர் எங்கே இருந்தாலும் சரி நாங்கள் கொண்டு அங்கே டெலிவரி பண்ணி ஓப்பன் பண்ணி வைக்கும் போது அவங்க இட்லி பாத்திரத்துலேருந்து எடுத்து எழுதி வச்சாங்கன்னா எந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குமோ அதே ஹீட்டுக்கு 6 மணி நேரம் கழிச்சும் கூட எங்களால் தர முடியும். அதனால வந்து ஹீட்டிங்கில் அதே மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறக்கு வேண்டிய நாங்கள் அதை பண்ணியிருக்கோம். அதே போல் விஆர்எம் ஹாட் இட்லி பேக் அப்படின்னு புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அதாவது வந்து பீஸா மாதிரி. இது எப்படி அப்படின்னா, இதில் வந்து ஒரு 12 இட்லி இருக்கும். இது வந்து நாங்கள் பார்க்க மாட்டக்குள்ளே அதே மாதிரி அலுமினியம் ஃபாயில் ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே வந்து வெளியே வந்து சீல் பண்ணியிருப்போம். இதில் 12 இட்லி இருக்கும், சட்னி இருக்கும், சாம்பார் இருக்கும், தேவைப்பட்ட இட்லி பொடியும் வச்சு கொடுப்போம். இதை நீங்கள் அவங்க கால் பண்ணி சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் தான் நாங்கள் ப்ரிப்பரேஷனே பண்ணுவோம், அதை இட்லி மட்டும் செய்வோம். செஞ்சு ஒரு 1/2 hour வந்து கஸ்டமர்ஸ் கோயம்புத்தூருக்குள்ள எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஹோம் ஃப்ரீ டெலிவரி நாங்கள் பண்ணிடுறோம். பீஸா வந்து கிட்டத்தட்ட 450 கொடுத்து எக்ஸ்பென்ஸ் பண்ணுறாங்க, அதே போல் சிக்கன் மட்டன் எல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க அதே காஸ்ட்டுக்கு. ஸோ நம்ம ஃபுட்டை வந்து இதே மாதிரி கொடுத்து இதை தக்க வச்சுக்கணும், நாளாடுவில் இது அழிஞ்சு போயிடக்கூடாது. ஸோ இதில் என்னெல்லாம் வெரைட்டிஸ் இருக்குங்கிறது பார்த்துட்டு அப்படியே ஒன்றொன்னா செக் பண்ணி வந்துட்டுருக்கோம். இன் ஃபியூச்சரில் எல்லா பக்கம் போய் ரீச் ஆகுங்கிற டார்கெட்டில் தான் அந்த விஆர்எம் ஹாட் இட்லி பேக் அப்படின்னு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்.
இந்த பல்க் ஆர்டர்ஸ் நீங்கள் எடுக்கும்போது எலக்ட்ரிக் கரண்ட் யூஸ் பண்ணி ஸ்டீம் பண்ணுறீங்களா அல்லது விறகு எடுப்பு தானா, அதை பற்றி சொல்லுங்கள்.
மேக்ஸிமம் இயற்கையான முறையில் தான் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். அதுக்கு ரெண்டு காரணம், ஒன்று அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், இன்னொன்று எங்களுக்கு அப்போ தான் எக்கானமிக்காக ஒர்க் அவுட் ஆகும். அதனால் நாங்கள் விறகு இதில் மூலியமாக தான் பாய்லிங் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ எலக்ட்ரிசிட்டி பற்றி உங்களுக்கு இப்போவே நல்லா தெரியும், அதனால் வந்து அதுக்கு நாங்கள் போகவே இல்லை. அது போனாலும் ஹை எக்ஸ்பென்ஸாக இருக்கும், அதில் போன சில பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து இட்லி வேவேருக்கு என்னெல்லாம் வழி இருக்குங்கிறது பார்த்து எல்லாமே சர்ச் பண்ணி பார்க்கும்போது எக்ஸ்பென்சிவாக பெட்டராக இருக்கிறது பாய்லிங் தான். அதனால் வந்து நாங்கள் பாயில் வந்து வுட்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அது வுட்டு நாங்கள் பல்காக வாங்கி வச்சுட்டேன்ட்டு அதை தான் யூஸ் பண்ணுறோம். அதுதான் பெஸ்ட்டு ஐடியா.
இப்போ வீட்டில் வந்து சாதாரணமாக நம்ம இட்லி வேக வைக்கும்போது ரெண்டு வழியில் பண்ணுவோம். ஒன்று குக்கர் தட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் லேசாக எண்ணெய் தடவிட்டு இட்லி மாவை ஊற்றி எடுத்துட்டு அப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தால் நீட்டாக வந்துடும். அப்புறம் துணி போட்டு ஊற்றுவோம். அப்போ என்ன ஆகும்னா, இந்த இட்லி வர்றதுக்காக நம்ம லேசாக கொஞ்சம் தண்ணி தெளிப்போம். இட்லியை சுற்றி பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்கும், அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அது ஒன்று. அப்புறம் சில இட்லி குண்டானில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தட்டு இருக்கும், மேலே உள்ள இட்லி நீட்டாக வரும், கீழே உள்ள இட்லி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டீம் மேலே போகாமல் அது மேலே விழுந்து அதுவும் சரியாக வராது. பட் அந்த அவுட்லெட் கரெக்டாக மாற்றி வைக்கணும். எப்படி தான் வச்சாலும் அந்த ஸ்டீம் வந்து அதிலே விழுந்து கொஞ்சம் டேஸ்ட் மாறி இருக்கும் கீழ்த்தட்டில் உள்ள இட்லி. அது மாதிரி பேக் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா நம்மளோட டிஃபன் பாக்ஸில் போட்டோம்னு வைங்களேன், சூடாக போட்டாச்சுன்னா அந்த இட்லியோட ஸ்டீம் எல்லாம் மேலே போய் இட்லி மேலே விழுந்து அதுவும் ஈரமாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் தடவி தான் வைப்போம். ஒருவேளை இட்லி வெளியே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் ஒரு டிப்ஸ் கொடுங்களேன்.
இப்போது நீங்கள் இட்லி சமைக்கோங்கிறது வந்து சாதாரண விஷயமாகவே எல்லாம் நினச்சேன், நானும் ஆரம்பத்தில் அப்படி தான் நினச்சேன். ஸோ இட்லின்னு சாதாரண விஷயம் நம்ம பண்ணாதான் அப்படின்னு. ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கள்கிட்ட ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தா ஒரு 1000 இட்லி எங்களுக்கு நாளை காலைல வேணும் சார்னு சார் ரைட் ஓகேங்கல் போட்டு நாங்களாம் தேவையான வேலைகள் எல்லாமே செஞ்சுட்டு பார்த்தோம். பார்க்கும் பொழுது தான் நாங்கள் என்னெல்லாம் பெரிய சாதாரண விஷயம் நினச்சோமோ அதெல்லாம் அங்கே மழை மாறி வந்து நின்றுச்சு. ஸோ அதில் ஒரு பெரிய பிரச்சனை தான் இது. இப்போ நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, இட்லி வந்து பொதுவாக வீட்டில் செய்கிறாங்க என்ன செய்வாங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சுட்டு ரைட் வச்சுட்டு அவங்க வாட்ட ஏதோ டிவி பார்க்குறக்கு அங்கே பக்கத்தில் நாய் பேச போகிறாங்க. அந்த டைமிங்னு ஒன்று இருக்குது, அது நீங்கள் ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா விட்டீங்கன்னா கூட அங்கே இட்லி இட்லியாக இருக்காது. கண்டிப்பாக இம்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து கரெக்டாக 7 நிமிஷம் தான் டைமிங். இட்லி ஒரு இட்லி வேறுக்கு 7-8 நிமிஷம். அதுவும் பார்த்தீங்கன்னா தண்ணி எந்த அளவுக்கு நீங்கள் உள்ளே ஊற்றுறீங்கிறத பொறுத்து அதுவும் மாறிடும். தண்ணி அதிகமாக வச்சு அப்படின்னா இட்லியில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஈரம் சேர்ந்துடும், தண்ணி கொத கொதன்னு ஆயிரம் வாய்ப்பு இருக்குது. ஸோ தண்ணி அளவாக ஊற்றணும், அந்த டைமிங்கில் நீங்கள் கரெக்டாக எடுக்கணும். இந்த ரெண்டு தான் எல்லாம் தப்பு பண்ணுறாங்க. ஒன்று வந்து தண்ணி அதிகமாக ஊற்றிடுவாங்க, அப்போ இவங்க அந்த டைமிங் எடுக்காமல் விட்டுருவாங்க. அந்த டைமுக்கு இவங்க எடுக்கலை அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக அப்படியே சதசாதன ஆயிரும். அதே போல் வந்து தண்ணி அதிகமாக ஊற்றிட்டாங்க அப்படின்னாலும் அதே மாதிரி வந்துடும். அந்த டைமிங் எடுக்கணும், அதே போல் தண்ணி அளவாக கரெக்டாக ஊற்றிட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. நீங்கள் அதில் கவனக்குறவான்ட்டு சரி தண்ணி இவ்வளோ போதும் சொல்லி போட்டு அசால்ட்டாக நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இட்லி அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும், அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இட்லி தண்ணியை அளவாக ஊற்றுங்க, கரெக்டாக அந்த டைமுக்கு நீங்கள் எடுத்துடணும். அந்த ரெண்டு இடத்த நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா இட்லி தன்ன போல் வீட்லேயும் நல்லா வரும். துணியை நீங்கள் வச்சு எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து ஆற வச்சு தான் எடுக்கணும். அப்போ தான் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஹீட்டு ரிடியூஸ் ஆகணும். அதை வந்து ஒரு 2 செகண்ட் நீங்கள் வச்சுனா போதும் தண்ணி எல்லாம் அப்படியே ஹீட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியே வந்த பின்னாடி தண்ணி தொளிச்சு எடுத்துட்டிங்கன்னா துணி கூட அது ஒட்டாமல் வெளியே வந்துடும். அது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆறி வச்சுன்னா ரொம்ப ஆற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். அந்த ஹீட்டு நீங்கள் கையில் வச்சா உங்களால் ஹீட்டு தாங்கி விடுற அளவுக்கு இருந்தால் போதும்.
நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு சின்ன பிரச்சனை தான், ஆனால் அது பெரிய பிரச்சனையாக தான் நமக்கு தெரியுது. இப்போ இட்லி எடுக்கும்போது துணியில் வந்து மாவு ஒட்டிடும். மாவு ஒட்டினா பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது, வலுவலுன்னு வந்தால் தான் அழகாக இருக்கும் இல்லையா. எதுக்காக அந்த மாதிரி துணியில் ஒட்டி பிடிக்குது, அது அரிசியோட தன்மையா அல்லது துணியோட தன்மையா?
உளுந்து தான் அதுக்கு காரணம். ஒன்று வந்து உளுந்து ஆட்டுறதும் அதே மாதிரி தான். கேட்டிருக்கேன் எல்லாத்துக்கும் நான் ஒரு சேலஞ்ச் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன், 1 கிலோ அரிசி அதுக்கு தகுந்த மாதிரி ரேஷியோ நீங்கள் உளுந்து எவ்வளோனா போட்டுங்க அரைக்கிறீங்க, எவ்வளோ கிலோ மாவு வரும்னு யாருக்கா தெரியுமா? கிட்டத்தட்ட 20-30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருந்திருக்கும். மாவாட்டியிருப்பாங்க, இழுத்துட்டிச்சிருப்பாங்க, எத்தனை வருஷம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் 1 கிலோ அரிசி மாவு போட்டு நீங்கள் உளுந்து போட்டு அரைச்சி எடுத்தீங்கன்னா எத்தனை கிலோ உளுந்து மாவு வரும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, இது வரைக்கும் தெரியாது. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், ஒரு கிலோ அரிசி உளுந்து நீங்கள் போட்டு எடுத்தீங்கன்னா 3 கிலோ மாவு வரும். கரெக்டாக 3 கிலோ மாவு வந்துச்சுன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக ஆட்டிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதில் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு அப்படின்னா கூட எங்கேயோ இடிக்குதுன்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக ஒட்டிடுவோம். ஒட்டுற காரணம், ஒன்று உளுந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஒட்டிடும், நீங்கள் உளுந்துக்குள்ளேயோ இல்லை அரிசிக்குள்ளேயோ தண்ணி அதிகமாக கலந்துட்டீங்கனாலும் ஒட்டிடும். ஸோ நீங்கள் மிஸ்டேக் எங்கே நடக்குது அப்படின்னா, நீங்கள் இட்லி சுடும்போது இப்படி பார்த்தாலே அந்த எந்த ரேஷியோவில் நீங்கள் இட்லி சுட்டிருக்கீங்க உள்ளே என்ன பிரச்சனையும் சொல்லிட முடியும். ஆனால் நம்மளுக்கு அதை ஈஸியாக வந்து பார்த்தோன்னே சரி இது என்னமோ இருக்குன்னு நினச்சி நம்ம விட்டுறோம். ஆனால் ஒவ்வொரு சிம்டம்ஸும் வந்து நீங்கள் எங்கெல்லாம் தப்புனீங்கன்னு ஈஸியாக அதை காட்டி கொடுக்கும். அதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நினைக்கிறாங்க சில பேர், அதை உணர்றதில்ல, அதை வந்து பெருசாக எடுத்துக்கிறதுல சரிட்டு என்ன போதும் நம்ம வீட்டில் தானே சொல்கிறோம்னு நினச்சிக்கிறாங்க. இட்லி அங்கே ஒட்டுது அப்படின்னாலே நீங்கள் வந்து அங்கே சரி ஆட்டலை அப்படின்னு அர்த்தம். அவசரத்தில் எடுத்திருக்கீங்க, ஒன்று வந்து உளுந்து சரியாக ஆட்டியிருக்க மாட்டீங்க, இல்லாட்டி அரிசி ஆட்டியிருக்க மாட்டீங்க. அந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தகராறு நடந்தால் மட்டும்தாங்க வரும். நீங்கள் கரெக்டாக ஆட்டியிருந்தீங்கன்னா கரெக்டாக 3 கிலோ வரும். கரெக்டாக நீங்கள் பண்ணிங்க டைமுக்கு தண்ணி கரெக்டாக ஊற்றி கரெக்டாக 7 நிமிஷத்தில் எடுத்தீங்கன்னா இட்லி சும்மா லட்டு மாதிரி அழகாக வரும். நீங்கள் எங்கே தகராறு நடந்தாலும் அங்கே இடிக்கும், அதனால் நீங்கள் அங்கே தான் கவனமாக இருக்கணும்.
இப்போ நீங்கள் சொன்னது யாருமே நினச்சி பார்க்காத ஒன்று, அதாவது 1 கிலோ அரிசி மாவுக்கு 3 கிலோ அது வருதுன்னு சொன்னீங்க இல்லையா, வரணும் அப்படி தான் இட்லி சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. சரி, இப்போ இந்த மாவு பொங்குறதுல கூட சில பேர் சொல்லுவாங்க கை வந்து அதில் உள்ள பாக்டீரியா தான் அந்த ஃபர்மெண்ட் ஆகி வருது இல்லைங்களா, பொல்லாத கைக்கும் மாவு பொங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அது மாவு பொங்கறதுக்கு மேக்ஸிமம் எல்லாத்தோட கையிலையும் வந்து ஈஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். அது ஒவ்வொருத்தர் ரேட்டுக்கு ஒவ்வொரு கைக்கு வந்து அதிகமாக இருக்கும், சில பேருக்கு கம்மியாக இருக்கும். சில பேர் எங்கள் கைக்கு ஒன்றுமே பொங்கவே பொங்காத மாதம் அவங்க கையில் ஈஸ்ட்டு ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அதுதான் காரணம். இப்போ ஈஸ்ட் சில பேர் அதிகமாக இருக்கும்போது சீக்கிரமாக பொங்கிடும், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை.
எதிர்கால திட்டம் அப்படின்ட்டு நீங்க என்ன வச்சிருக்கீங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இதையே விரிவுபடுத்துற மாதிரி இன்னும் மசாலா இட்லி ரவா இட்லி அது மாதிரி ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா, அல்லது இட்லி மாவையே இன்னும் அது தோசையா ஊத்தலாமா, பணியாரம் அதெல்லாம் சொல்லுங்களேன்.
ஸோ பழக பழகம் பாலும் புளிக்கிற மாதிரி இட்லியே நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா சரி அவங்களோட போனால் இட்லி கிடைக்கும் நம்ம வீட்டில் சுரமில்ல அப்படின்னு ஆயிரும். எதுலேயுமே ஒரு புதுமை வேணும், அதனால நாங்கள் இட்லியிலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கான ஆயத்த வேலையில் நடந்துட்டு இருக்கு. இட்லியிலே வந்து வெஜிடபிள் இட்லி, ரவா இட்லி, கேரட் இட்லி, பீட்ரூட் இட்லின்னு கொண்டு வரோம். அது பார்த்திங்கன்னா அது நீங்கள் சிகப்பு கலர் பச்சை கலர் நீங்கள் என்ன கலர் கேட்கலாம் அந்த கலரில் கொடுக்குற மாதிரி, அது ஒன்லி வேறு வெஜிடபிள்ஸ் தான், கெமிக்கல்ஸ் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ வெஜிடபிள்ஸில் வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணால் என்ன கலர் சேஞ்சஸ் ஆகுது, அது எந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது, சும்மா கலர் மட்டும் அழகாக இருந்தால் என்ன பண்ணுறது, ஸோ டேஸ்ட் எந்தளவுக்கு இருக்குங்கிற பாட்டி. அதே போல் மசாலா இட்லி, இப்போ நீங்கள் இட்லி ஓப்பன் பண்ணின்னு உள்ள மசாலா இருக்கணும், அவங்க வந்து சட்னியோ சாம்பாரோ தேடி போகக்கூடாது, அப்படியே சாப்பிட்டு அப்படியே அழகாக போகிற மாதிரி பிளானிங் வச்சுருக்கோம். ஸோ அந்த ட்ரெயினில் போகிறவங்க முக்கியமாக ட்ராவலிங் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கொண்டு வரலாம். அதே போல் 6 பேக்கிங் கொண்டு வந்துடலாம். சிங்கிளாக ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து 12 இட்லி சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் 6 இட்லி உள்ளே வந்து டிஃப்ரெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அது வேலை செஞ்சிட்ருக்கோம். ஒரே இட்லியில் 2 கலர் மிக்ஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று வந்து புதினா இட்லியும் அதுலேயே இருக்கும், பீட்ரூட் இட்லியும் அது இருக்கும். அப்போ பார்க்கும்போது ஒரு இட்லிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிகப்பாக இருக்கும் பச்சையாக இருக்கும், ஆனால் ஒரே இட்லியாக தான் இருக்கும். இந்த சைடு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அந்த சைடு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அப்படி கொண்டு வரணும் அப்படின்ட்டு இருக்கோம். சில்லி இட்லி போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கான வேலையை நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் ஒன்றுனா கரெக்டாக வந்து வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நான் இட்லி சுடுறக்கே 3 மாதம் எடுத்துட்டேன். அப்போ அதுக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். 100% ஃபிட் ஆன பின்னாடி தான் நான் வெளியே இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். ஆனால் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியும் அவ்வளோ சீக்கிரம் பண்ணிவிட்டு இட்லியில் இவ்வளோனா இரட்டிஸ் இருக்குதுன்னு கொண்டு வந்துட்டோம்னா மற்ற எதையும் தேடி போனதில்லை. ஏன் மற்றவங்களாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு அதுக்கு இதுக்கு போகிறாங்கன்னா அதில் நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ இட்லினா இட்லி டெய்னா தோசை முடிஞ்சு போச்சு, இந்த ரெண்டு தவிர ஒன்றுமே இல்லைன்னா இருக்குது. ஸோ இட்லியில் நிறைய இனத்தை கூப்பிட்டு நம்ம மக்களோடு நம்ம இப்படி பண்ணிக்க முடியும்னு அதில் கொஞ்சம் புதுமை காமிச்சேன். ஸோ இட்லியில் இத்தனை என்ன இருக்குன்னு தெரிஞ்சுன்னா ஸோ இதுலேயே மக்கள் தங்க வச்சுக்கலாம், அதே போல் எளிமையாக ஜீரணம் ஆகும், எந்த பிரச்சனையும் வராது. புதுமை என்னெல்லாம் பண்ண முடியும் ஹெல்த்துக்கு வேண்டி அப்படிங்க வேண்டி அதையும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சீக்கிரம் முடிஞ்சோன்னா மக்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன்.
சாதாரண இட்லி தானே அப்படின்னு நினச்சேன், அதில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது பாருங்கள். அந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கணும், மாவு ஊற வைக்கிற டைமிங், புளிக்கிற டைமிங், அப்புறம் பொங்குற மாவு இது, அப்புறம் இட்லி வேக வைக்கக்கூடிய அந்த டைமிங் எல்லாம் சேர்ந்து இருக்குது இல்லைங்களா. சாதாரண இட்லி தானேன்ட்டு சொன்னவங்களுக்கு இதில் எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்கள். ரொம்ப அருமையாக உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க. அதுவும் இல்லாமல் நாங்கள் கேட்ட நிறைய சந்தேகங்களுக்கும் வேற நீங்கள் விடையளிச்சிங்க. கருத்துக்களுக்கு நன்றி. இது மட்டும் இல்லை, பல விருதுகள் வாங்குறதுக்கு உங்களுக்கு நிலையத்தின் சார்பிலும் நேயர்களின் சார்பிலும் வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.
தேங்க்ஸ் மேடம். இப்போ யாருக்காவது இது மாதிரி மேற்கொண்டு சந்தேகம் இல்லை வேறு எதாவது கேட்கணும் இல்லை எங்களோட சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா எங்களோட நம்பரை நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுங்க. 04226464677 இந்த நம்பர் வந்து லேண்ட்லைன் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா சொல்லிடுவாங்க. அதுபோல் மொபைல் நம்பருக்கு பர்சனலாக கூப்பிட்டு ஏதாவது கேட்க வேண்டியதுச்சுன்னா 9150870543 இந்த நம்பர் என்னோட நம்பர். இதில் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. இது சம்மந்தமாக நான் உங்களுக்கு உதவ நான் தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.
என்ன நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டிங்களா? இப்போ எத்தனையோ பேர் வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு சுற்றுலா வர்றாங்க, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. வர்றவங்க என்ன விரும்பி அதிகமாக சாப்பிட்றாங்கன்னா இட்லி சாம்பார் சட்னி தான். நாம் நினைப்போம், இட்லி தானே ஆவியில் வேக வச்சு எடுக்கிறதானே, இதில் என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு நினைப்போம். அதுலேயும் எவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குது, அந்த அரிசி உளுந்து எந்த விகிதத்தில் சேர்க்கணும் அப்படிங்கிறத பற்றியும், இந்த ஃபீல்டில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல பயனுள்ள தகவல்களையும் மற்றும் தனது அனுபவங்களையும் நம்மிடம் பகிர்ந்து கொண்டவர் திரு மணி ஆறுமுகம் அவர்கள். உடன் உரையாடியவர் என் கோமா.